வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிபண்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் நல்லவர்களே, ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பானெனில் அதனால் வரும் பயனென்ன என்று ஒரு இறை வார்த்தையால் ஈர்க்கப்பெற்று மனமாற்றம் பெற்று நம் பகுதியிலே நற்செய்தி அறிவித்த மறைப்பணியாளர் தூய பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் தூய பிரான்சிஸ் சவேரியாரைப் போல நாமும் அனுதினமும் இறை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டவர்களாய் வாழ்க்கையை புதுப்பித்தவர்களாய் வாழ வரமேண்டி இத்திருப்பலிலே நாம் இணைவோம். ஒப்புடைய திருப்பலை கடவுளுக்கு உகந்த பலியாய் மாற தடையாக இருக்கக்கூடிய நமது குறைகள் குற்றங்கள் பாவங்களை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்து நமது குறைகள் குற்றங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் எல்லோருக்கும் முடிவில்லா வாழ்வை தந்தருள்வாராக.
ஆமேன்.
என்னை மன்னியும் என் பிதாவே, என்னை மன்னியும் இயேசுவே, என்னை இரட்சியும் இயேசுவே, என்னை இரட்சியும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே, தூயவர் நீ ஒருவரே, ஆண்டவர் நீ ஒருவரே, உன்னதர் தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களையும் பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவைத்த மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமே.
முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை திருவச்சனங்கள் 16 19 மற்றும் 22 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதினுள்ள மன நிறைவே ஐக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்பதற்குரிய உரிமை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலு உற்றவனானேன். அப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்தியாக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள், அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Hallelujah, 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 நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 16, இறைவசனங்கள் 15-20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்ட திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் நல்லவர்களே, ஸ்பெயின் நாட்டில் 1501 சவேரியார் கோட்டையில் பிறந்த மனிதர். பாரிஸ் நகரில் பார்பரா பல்கலைக்கழகத்தில் பயின்று பெரிய பேராசிரியராக வேண்டும், பெரிய பதவியை பெற வேண்டும், புகழை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து தெரிந்தவர். கல்லூரியில் இடையிலே சந்தித்த நண்பர் இஞ்ஞாசியார் அடிக்கடி பயன்படுத்திய இறை வார்த்தை, சொன்ன இறை வார்த்தை, ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பானெனில் அதனால் வரும் பயன் என்ன என்ற ஒரு இறை வசனங்களை இந்த இஞ்ஞாசியார் அடிக்கடி இந்த சவேரியாரின் முன்னிலையில் சொல்லும்போது இவர் அந்த இறை வார்த்தைகளால் ஈர்க்கப்படுகிறார், மனமாற்றம் பெறுகிறார். இறுதியில் இஞ்ஞாசியார் தலைமையில் இன்னும் 6 தோழர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இயேசு சபையின் ஒரு உறுப்பினராக முதல் நபராய் சேர்ந்தவர் இந்த பிரான்சிஸ் சவேரியார். 3 பவுல் என்னும் திருத்தந்தையால் அருட்பொழிவு பெற்றிருந்தாலும் போர்ச்சுகல் நாட்டு மன்னன் 3 ஜான் இவனுடைய அழைப்பு இந்த இஞ்ஞாசியார் உருவாக்கிய இந்த இயேசு சபையிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க இவர்களது சபை செல்ல முடியுமா என்று கேட்கின்ற போது இந்த இஞ்ஞாசியாரும் தன் குழுவில் இருந்த அருட்தந்தையர்கள் ரொட்ரிகோஸ் நிக்கோலாஸ் என்னும் இருவரை தேர்வு செய்திருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டிய தருணம் வருகின்ற போது உடல்நலக் குறைவினால் அவர்கள் செல்ல இயலாமல் போகிறது. ஆனால் இந்த பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவுக்கு வர சம்மதம் தெரிவிக்கிறார். அப்படி இந்திய நாட்டிற்கு வந்து மறைபரப்பு பணி செய்வதற்கு தயாராகின்ற இந்த நேரத்தில் இவருடைய நண்பர் சொல்லுகிறார், அவ்வளவு தொலைவு செல்ல இருக்கிறீர்கள், ஆகவே செல்லுவதற்கு முன்னால், பயணத்தை புறப்படுவதற்கு முன்னால் உங்களது தாயை ஒரு முறை சந்தித்து செல்லலாமே என்று சொன்னபோது பிரான்சிஸ் சவேரியார் சொல்லியிருக்கிறார், நான் இறந்து விண்ணகம் செல்லுவேன், அங்கு என் தாயை நான் சந்தித்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த பதிலிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது மறைப்பணிக்காக எத்தகைய ஒரு தாகம் அவர் கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது. ஆக இப்படியெல்லாம் மனதை தயார்படுத்தி சொந்த பந்தங்கள் உறவு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரது நற்செய்தியை அறிவிப்பதற்காக தயாராகிறார். சந்தியாகோ என்னும் சொல்ல பெயர் கொண்ட கப்பலிலே பயணிக்கிறார். 1546 கோவை மாநகரிலே வந்து இறங்குகிறார். கோவையில் இருந்த ஆயர் இந்த பிரான்சிஸ் சவேரியாரை அங்கிருந்த கல்லூரியிலே பெரிய தலைவராக்கி பார்க்க ஆசைப்படுகிறார். ஆனால் இவர் அங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த மக்களுக்கு பணிவிடை புரிவதிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். தூய ஆவியார் எனும் பெயர் கொண்ட மருத்துவமனையிலே பணிபுரிகிறார். அதுடன் இல்லாமல் கடற்கரை ஓரங்களிலே பட்டி தொட்டிகள் எல்லாம் பயணம் செய்து கால்நடையாக சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். அவர் இந்த மொழியை, தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு பல நாட்கள் எடுத்திருந்தாலும் கற்றுக்கொண்ட மொழியில் கடவுளது வார்த்தையை அறிவிப்பதிலே மறைக்கல்வி முதன் முதலிலே இந்த மக்களுக்கு இப்படியெல்லாம் அறிவித்து நற்செய்தியை தெரிவித்து திருமுழுக்கு கொடுத்து எல்லோரையும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் என்பது நம் எல்லோரும் அறிந்த உண்மைதான். ஆனாலும் அவர் இப்படி பட்டிதொட்டிகளுக்கெல்லாம் சென்று கடவுளது நற்செய்தியை அறிவிப்பதிலே அவர் எத்தகைய ஒரு புரிதல் கொண்டிருந்தார் என்றால், இந்த ஒரு கிறிஸ்தவ சமயம் இங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வானத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் என்று மட்டுமல்ல, மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அறத்தை கொண்டிருக்கக்கூடிய இதுதான் இந்த கிறிஸ்தவ சமயம் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். ஆகவேதான் பட்டிதொட்டிகளுக்கு சென்ற இடங்களிலெல்லாம் ஏழை எளியோர் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்டிருந்தார், அன்பு கொண்டிருந்தார். இது சொல்லப்போனால் வாழ்ந்த நாட்களிலே அவர் புனிதராகவே இருந்தார். காரணம், அவர் செய்த காரியங்கள் அப்படி. உதாரணத்திற்கு கொம்புதுரையிலே பிரசவ வலியினால் ஒரு பெண் வேதனையுற்றிருக்கிறாள், ஏன் இறக்கும் நிலையை கூட எட்டியிருக்கிறாள். அந்த நேரத்தில் பிரான்சிஸ் சவேரியார் ஜபித்து அங்கு சுகப்படுத்தியிருக்கிறார். நல்ல பிரசவம் நடந்த பிறகு குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்குமே திருமுழுக்கு கொடுத்ததாக அந்த பதிவிலே பார்க்கிறோம். அதோடு இல்லாமல் அதே கொம்புதுரையில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது கிணற்றில் விழுந்த ஒரு சிறுவன் இறக்கும் தருவாயில் இருக்கிறான் என்று சொன்னபோதும் கூட திருப்பலி முடிந்த உடனே அந்த சிறுவனையும் காப்பாற்றியிருக்கிறார். அதோடு தொடர்ந்து பெரியதாளையில் கூட பாம்பு கடித்த ஒரு சிறுவனும் இறந்த நிலையில் இருந்தபோதும் அவனையும் சுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளிலிருந்து இந்த நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு, இறக்கும் தருவாயில் இருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் சுகம் தந்ததால், மீண்டும் வாழ்வு கொடுத்ததால் வாழ்ந்த நாட்களிலே இவரை புனிதராகத்தான் பார்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, தொடர்ந்து இவர் ஜப்பான் நாட்டுக்கு, சீனா, மற்ற பகுதி மலாய்க்கா பகுதிக்கெல்லாம் செல்லுகின்ற போது இவர் ஒரு முறை அம்பாயினா எனும் தீவில் இருந்து செராம் எனும் தீவுக்கு படகிலே பயணிக்கின்ற போது அந்த படகு தத்தளிக்கிறது, கடலிலே காற்று பொங்கி எழுகிறது. இந்த நேரத்தில் எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த பிரான்சிஸ் சவேரியார் மட்டும் தன் கழுத்தில் இருந்த சிலுவையை கையில் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது கரங்களில் இருந்த சிலுவை தவறி கடலிலே விழுகின்றது. இந்த சிலுவை கடலிலே விழுந்த தருணத்தில் கடலிலும் காற்றும் அங்கு அமைதியாகிறது. இவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்த பிறகு அங்கு திரும்பவும் பாவஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு படை வீரனின் உதவியோடு பயணம் செய்கின்ற நடந்து போகின்ற போது அந்த கடற்கரை ஓரத்தில் இவர் படகில் இருந்த நிலையில் கை தவறி விழுந்த சிலுவையை அந்த நண்டு கொண்டு சுமந்து வருகிறது. அந்த சிலுவையை எடுத்து கொள்ளுகிறார், பயணத்தை தொடர்கிறார். இதன் நிமித்தமாக கூட கடலில் கிடக்கூடிய நண்டுகள் இன்றும் சிலுவை தாங்கியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்ல, இப்படியே அவர்கள் செய்த வாழ்ந்த நாட்களில் இங்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அடுக்கி கொண்டே போகலாம். ஆனாலும் அவர் உள்ளத்தில் இருந்த ஒரு தாகம், ஏக்கம், கடவுள் பணியை செய்வதற்கு இத்தகைய ஒரு தயாரிப்பு நிலை அவரிடத்தில் இருந்ததால் தான் இத்தனை இடங்கள் கடந்து, கடல் கடந்து இங்கு வந்து இத்தகைய பணிகளை எல்லாம் செய்ய முடிந்திருக்கிறது. இதை கூட இன்று வாசிக்கேட்ட நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கட்டளை பிறப்பிக்கிறார். இதை கூட யோவான் நற்செய்தியில 20:21 நாம் பார்க்கிறோம். அங்கு இந்த சீடர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு அஞ்சி கதவை பூட்டி கொண்டு ஒரு அறைக்குள் இருக்கிறார்கள். பூட்டிய கதவு அறைக்குள் ஆண்டவர் இயேசு சென்று அமைதி உரித்தாக, என் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். தந்தை என்னை அனுப்பியது போல என்று சொல்லும் போதே ஆண்டவர் அனுப்பப்பட்டவர் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு மத்தேயு நற்செய்தியில 10:45 பார்க்கிறோம். அவர் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், துண்டு ஏற்பதற்கு அல்ல பணி புரிவதற்கே வந்திருக்கிறேன் என்பதை சொல்கிறேன். இன்னும் பிலிப்பியருக்கு எழுதிய மடலில் 2:7 பார்க்கிறோம். தூய பவுல் மிக அழகாக சொல்லுவார், அவர் தன்னையே வெறுமையாக்கினார் என்று. இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட பணிகளெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருந்தது எதற்கு? ஏழை எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்ய, நோய்வைப்பட்ட மற்ற எல்லோரும் சுகப்படுத்த, பார்வையற்றவருக்கு மீண்டும் பார்வை கொடுக்க, இதற்காகவே தந்தை என்னை அனுப்பினார், அதை நானும் செய்தேன், அதுபோல் செய்ய உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பியதால் தான் சீடர்கள் எல்லோரும் பூட்டிய கதவை திறந்து எதையெல்லாம் சவாலாக பார்த்தார்களோ, யாரையெல்லாம் எதிரிகளாக பார்த்தார்களோ அவர்களிடத்தில் இவர் துணிச்சலாக போக முடிந்தது. இந்த ஒரு நம்பிக்கையில்தான், இந்த ஒரு ஏவுதலால் தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய பிரான்சிஸ் சவேரியாரும் உள்ளத்தில் அத்தகைய உந்துதலை, தாக்கத்தை, ஆண்டவரின் ஆற்றலை பெற்றிருந்தார். ஆகவே இப்படி பணிகள் எல்லாம் செய்ய முடிந்தது. தூய பவுல் கூட இன்று நாம் வாசிக்கேட்ட இந்த 2 சொல்லுகிற கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் 9:16 சொல்லுகிற நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நம் எல்லாரும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த நற்செய்தியை அறிவிப்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், அதிலே ஆர்வமாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு எத்தகைய தடைகளையும் எத்தகைய கடலையும் கடக்கதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்று நாம் எத்தகைய மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம்? நம் பங்குகளிலே, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மறைபரப்பு பணிக்காக நாம் நமது காணிக்கைகளை செலுத்தியிருக்கிறோம். அது ஒருபுறம் இருந்தாலும் நாம் வசிக்கக்கூடிய நமது குடும்பங்களிலே, நம்மோடு இருக்கக்கூடிய நமது சொந்த பந்தங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இப்படி நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற போது தடைகள் வரலாம். நம் இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய தூய பிரான்சிஸ் சவேரியாரை தூய பவுலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். தூய பவுல் கூட தனது திருத்தூதரை பயணமாக 3 பயணங்களை மேற்கொண்டார். அதுபோல நம் இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய பிரான்சிஸ் சவேரியாரும் 3 நாடுகளுக்கு பயணம் செய்து நற்செய்தி அறிவித்தார் என்று பார்க்கிறோம். தூய பவுல் இத்தகைய மறைபரப்பு பணியை செய்யும் போது பல வகையான இன்னல்களை, தாக்குதல்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை, உடல் வியாதிகளை எல்லாம் சந்தித்தார். அதான் அவர் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய 2:11-14 இந்த அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் விளக்கி சொல்வார். சிறையில் அடைக்கப்பட்டேன், அடி உதை கொடுத்தார்கள், மற்றும் பல இயற்கையினாலும் நான் வியாதி அடைந்திருக்கிறேன், பயணம் செய்யும்போது கப்பல் சிதைவுற்றிருக்கிறது என்று தான் அனுபவித்த துன்பங்களெல்லாம் அவர் அடுக்கி கொண்டே போவார். அதுபோல இன்று திருவிழா கொண்டாடக்கூடிய தூய சவேரியாரும் பிரான்சிஸ் சவேரியாரும் சொல்ல முடியாத இன்னல்கள், வியாதிகள், ஏன் அவ்வளவு ஏன் புதிய இடத்திற்கு வந்து இந்த மொழியை கற்றுக்கொள்வதும் கூட இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதிலும் கூட அவருக்கு பல வகையான தடைகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அன்று பூட்டிய கதவுக்குள், அந்த அறைக்குள் நுழைந்த ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களை எத்தகைய ஆவியை ஊதி அனுப்பினாரோ அதுபோல ஆவியையும் ஆற்றலையும் அதிகமாய் பெற்றவராய் நம் நாடு இங்கு வந்து பல இடங்களுக்கும் சென்று ஆண்டவரது நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். அதுபோல நீ எப்படி ஜபிக்கிறாய், உனது ஜபம் என்ன என்பது என்னிடத்தில் சொல்லு, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நாம் இருக்கிறோம். ஆக இன்று நான் வாழக்கூடிய எனது வாழ்க்கை முறை, நான் எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கிறேன், எப்படிப்பட்ட ஜப வாழ்வில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிரான்சிஸ் சவேரியர் இவ்வளவு இடம் தூரம் கடந்து இங்கு வந்து நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். அவரது வாழ்வு முழுவதும் கடவுளோடு இணைந்திருந்ததால் தான் இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான பணியை அவரால் செய்ய முடிந்திருக்கிறது. ஆகவேதான் தனது தலைவருக்கு அவர் கடிதம் எழுதிய போது சொல்லுகிறார், இந்த மக்களுக்கு திருமணுக்கு கொடுத்து கொடுத்து எனது கைகள் எல்லாம் மறத்து போய்விட்டன, இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கையை அறிக்கையை சொல்லி சொல்லி என் உதடுகள் நாவு எல்லாம் வறண்டு போய்விட்டன என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆற்றலையும் நற்செய்தியையும் பிறரிடத்தில் அறிவிக்க, இலவசமாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் முழுமையாக புரிந்திருந்ததால் தான் இப்படியெல்லாம் அவர் சொல்ல முடிந்தது, செய்திருக்க முடிந்தது. நாமும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆற்றலை இந்த மக்களுக்கு நாம் பகிரும்போது எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலேயே கடவுள் தந்த, இலவசமாக தந்த கொடைகளை, அருளை, ஆசிரை இந்த மக்களுக்கு நான் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில், ஒரு புரிதலில் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம எல்லாரும் ஏதோ இறை அருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் அலசி பார்ப்போம். தூய பிரான்சிஸ் சவேரியர் எத்தகைய ஆற்றலோடு உந்தி தள்ளப்பட்டவராய் அவரது நற்செய்தியை அறிவிக்க நாடு கடந்து கடல் கடந்து இங்கு வந்து பணி செய்து இன்று கோவா நகரையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அது இன்றும் அழியா உடலை பரிசாக பெற்றிருக்கிறாரே. நாமும் கடல் கடந்து நாடு கடந்து சென்று நற்செய்தியை அறிவிக்க முடியாவிட்டாலும், போகாமல் இருந்தாலும், வாழுகின்ற இந்த நாளில் நம்மோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் தரக்கூடிய பரிசை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன்.
மலராய் வந்தேன் அர்ப்பண மலராய் வந்தேன்.